الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسوَّاك فعدلك في أي صورة ما شاء ركبك. صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنكم لتموتون كما تنامون، وتبعثون كما تستيقظون، وتحاسبون بما تعملون، ثم إنها لجنة أبدا أو لنار أبدا. وقال أيضا: الكلام في المسجد يأكل الحسنات كما يأكل النار الحطب، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகனற்ற அன்புடையோனுமாகிய ஒருவன் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலாவை புகழ்ந்து, இருலகத் தலைவர், நபிமார்கள், ரசூல்மார்கள் அனைவர்களது வருகையினதும் இறுதியானவர், சையதுல் கௌனைன், தாஜுல் மதீனா, ஹதரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி பிறரிடம் அந்த அமானிதத்தை ஒப்படைத்து எத்தி வைத்து சென்ற கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாம நாள் வரும் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் அல்லாஹுவின் சலாமும் உண்டாவதாக. மேலான கண்ணியத்துக்குரிய நண்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஒரு குறுகிய காலத்தை, நாளை மறுமையில் உயர்தரமான சொர்க்கத்தையும், அதைவிட மிக பெரும் வளமாகிய அல்லாஹுவின் திருப்தியையும் அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் மிக ஒரு சொற்பமான ஒரு அவகாசத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கியிருக்கிறான். எனவே இந்த குறுகிய கால, இந்த சொற்பமான இந்த வாழ்க்கையில் அல்லாஹுடைய திருப்தியை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் என்ன வழிகாட்டல்களை குர்ஆன் மூலமாக அல்லாஹ் போதிக்கின்றானோ, அந்த போதனைகளை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு மிக அழகான முறையில் செயல்படுத்தி காட்டினார்களோ, அந்த வாழ்க்கையை, அந்த போதனைகளை எடுத்து நடக்கக்கூடிய முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக வாழுவதற்கு முதன் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் நசீஹத்தினும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனை ஒரு சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹ் அவனது நாட்டத்தின் பெயரில், அவனது குன் என்ற வார்த்தையின் பெயரில் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஆனால் மனிதனாகிய எங்களை மாத்திரம் அல்லாஹ் அவனது விசேஷமான ஒரு அருளினாலும், மிக விசேஷமான கருணையினாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மிக ஒரு சிறந்த ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வின் மிக பெரும் ஒரு பாரி அருள். மேலானவர்களே, இந்த மனிதனை படைத்தது மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மிக அழகான முறையில் அல்லாஹ் படைத்து இந்த மனிதன் இரு வாழ்க்கையிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த அற்பமான வாழ்க்கையில் மட்டுமல்ல, அல்லது மாலை மறுமையில் நிரந்தரமான வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஈருலக வாழ்க்கையிலையும் இந்த மனிதன் எனது சிரேஷ்டமான படைப்பு என்பதனால் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை இவன் வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்தால் நிம்மதியான முறையில், சந்தோஷமான முறையில், செழிப்பான முறையில் நாம் வாழலாம் என்பதற்கு வழிகாட்டல்களை அல்லாஹ் காட்டி தந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் நபியாக அனுப்பி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு வெற்றிக்குரிய விடயங்களை அல்லாஹ் காட்டி தந்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹுடைய வழிகாட்டல்களில் மிக பெரும் ஒரு அல்லாஹ் மனிதனுக்கு அல்லாஹ் செய்த பெரும் ஒரு பேருபகாரம் தான் வாழ்க்கையில் செழிப்பை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் மிகப்பெரிய ஒரு அல்லாஹுவின் ஒரு பேரருள் தான். மேலானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் இரவில் எவ்வாறு எங்களுக்கு இரவு நேரத்தை கழிப்பதற்கு ஒரு இல்லம் தேவையோ, எங்களுக்கென்ற ஒரு இல்லத்தை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறானோ, இதே போன்று உலகத்தில் அல்லாஹ்வுக்குரிய இல்லமாக அல்லாஹ் சில மஸ்ஜிதுகளை, அல்லாஹுவுக்குரிய இல்லமாக அல்லாஹ் பள்ளி வாயல்களை அல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறான். இது அல்லாஹ் மனிதர்களுக்கு செய்த மிக பெரும் ஒரு பாரிய அருள். மேலானவர்களே, ஏன் அல்லாஹுடைய ஆலயம் சாதாரண ஒரு மனிதருடைய வீட்டுக்கு நாம் ஒரு விருந்தாளியாக போனால் யாராக இருக்கலாம், ஒரு முஸ்லிமாக இருக்கலாம், தனது குடும்பத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், தனது உறவினர்களாக இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு முஸ்லீமாக இருக்கலாம். ஏன் ஒரு முஸ்லீம் கூட அவசியம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு காபிரானவனாகவும் இருக்கலாம். எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தால் நாங்கள் இவ்வளவு ஏற்பாடுகளை நாங்கள் செய்து அவருடைய மனதை குளிரப்படுத்தி அவரை சந்தோஷப்படுத்தி இந்தளவு அழகான முறையில் நாம் அவரை கவனித்து இக்ராம் செய்து உபகாரம் செய்து அனுப்புவோமோ? மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனுக்குரிய ஆலயமாக பள்ளிவாயலை அல்லாஹ் காட்டி தந்து இந்த மஸ்ஜிதுகள் ஆலயங்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த ஆலயத்துக்கு யார் யாரெல்லாம் வருவார்களோ, இந்த ஆலயத்துடன் யார் யாரெல்லாம் அதிகமான தொடர்புடையவர்களாக இருப்பார்களோ, அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் மிக பெரும் சிறந்த நல்லுபகாரங்களை அல்லாஹ் செய்து கொண்டிருக்கிறான். இந்த அளவுக்கு இமாம் ஸஹபி என்ற கூறிய அறிஞர், மிக முக்கியமான ஒரு ஆலிம் சியர் அலாமுன் நுபலா என்ற அவருடைய மிக முக்கியமான ஒரு கிரந்தத்தில் எழுதுகிறார்கள், அல்லாஹுடைய ஆலயமாகிய பள்ளி வாயலில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவன் எந்த அளவு விருந்து உபசாரம், எந்த அளவு வரக்கூடியவர்களை அல்லாஹ் உபகாரம் செய்கின்றான் என்றால், அவனை ஏற்றவர்கள் மட்டுமல்ல, அல்லாஹுடைய ஆலயத்துக்கு ஒருவன் அல்லாஹ்வை நிராகரித்த நிலைமையில் வந்தால், அதிகமான தொடர்புடையவராக இருந்தால், அல்லாஹுடைய ஆலயத்தை அவன் அல்லாஹ் என்ற நம்பிக்கையின்றி அந்த ஆலயத்தை அவன் கண்ணியப்படுத்தினாலும் சரி, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அந்த காஃபிரை கூட அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அல்லாஹ்வை நிராகரித்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் லேசான தொடர்புகள் வைத்தால், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவனது நாட்டம் இருந்தால், அவனது கருணை இருந்தால், அந்த காஃபிரை கூட விட்டு வைக்காமல் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவான் என்று எழுதுகிறார்கள். நம் அனைவருக்கும் தெரியும்,
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம். ஒரு யூத, ஒரு சிறு குழந்தை இருக்கிறார், ஒரு யூத வம்சத்தை சேர்ந்த ஒரு சின்னொரு குழந்தை, ஒரு சிறியொரு வாலிபன் இருக்கிறார். அவருக்கு மஸ்ஜித் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது மாத்திரம்தான் தெரியும், அல்லாஹுடைய ஆலயம் என்பது கூட அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த வாலிபன் என்ன செய்வார், அதிகமாக மஸ்ஜிது நபவிக்கு வந்து மஸ்ஜிது நபவியில சஹாபாக்கள் எப்படி அமைதியாக, சஹாபாக்கள் எப்படி ஒழுக்கமாக, சஹாபாக்கள் எப்படி மரியாதையோட மஸ்ஜிதுக்குள்ளால இருப்பார்களோ, அதே போன்று அந்த யூத குழந்தை மஸ்ஜிதுக்குள்ளால வந்து அதிகமாக அமர்ந்து செல்லுவார். ஒரு நாள் ஹதரத் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிதில் அந்த குழந்தைய காணல, விசாரிச்சு பாக்குறாங்க, செய்தி கிடைக்கிற அந்த குழந்தை சக்கராத்தில் இருக்கிறார் என்று ஓடோடி செல்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்த சிறு குழந்தையுடன் அனுப்பி ஹதரத் ரசூலுல்லாஹ் கலிமாவை ஏற்றி வைக்கின்றார்கள். சியர் ஆலாமு நுபலால இமாம் ஜஹபி செல்றாங்க, அந்த மனிதருக்கு, அந்த சின்ன குழந்தைக்கு 3 தடவை கூட ஹதரத் ரசூலுல்லாஹ் கலிமாவை செல்லல. 1 தடவை சென்னாங்க, 2வது சென்னாங்க, நீ இந்த வார்த்தையை மொழிந்தால் நல்லாக இருக்குமே என்று 3வது தடவம் அமைதி காட்டினாங்க. சியர் ஆலாமு நுபலால வரலாற்று அறிஞர்கள் எழுதுறாங்க, 3வது தடவை நபி அவர்கள் அமைதி கண்டவுடன் அந்த குழந்தை கலிமாவை கூறி இஸ்லாத்தை ஏற்று ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் மரணிக்க செய்கிறான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதனால் அல்லாஹுடைய ஆலயம் என்பது மஸ்ஜித் என்பது இது சாதாரண இடம் கிடையாது, இது அல்லாஹ்வுடைய மாளிகை. நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் இந்த அளவு இந்த மாளிகையை கண்ணியப்படுத்துவோமோ, சிறப்புப்படுத்துவோமோ, இதை நாம் செழிப்பாக்கி வைப்போமோ, அந்த அளவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுடைய கிராமத்தை செழிப்பாக்குவான், எங்களுடைய தொழில் துறவுகளை அல்லாஹ் செழிப்பாக்குவான், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவான், எங்களது குழந்தைகளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் செழிப்பாக்குவான். மேலானவர்களே, எனக்கு ஒரு ஹதீஸ் யாபகம், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹுடைய வீட்டை எந்த அளவு அல்லாஹ் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் என்றால், சபுஅத்துன் யுதில்லுஹும் அல்லாஹு யௌம லா தில்ல இல்லா தில்லு ரஜுலன் கல்புஹு முஅல்லக் பில் மசாஜித். ஹதரத் ரசூலுல்லாஹ் எந்த அளவு கூறினார்கள் என்றால், ஒரு மனிதன் பள்ளி வாயிலுடன் தொடர்பு பெறுகிறான், பள்ளி வாயல்களுடைய உரிமைகளை பேணுகிறான், அல்லாஹுடைய ஆலயத்துக்கு அதிகமாக வந்து செல்கிறான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் மஸ்ஜிதுடன் தொடர்பு பெற்றால் அந்த மனிதனை அல்லாஹ் எந்த அளவு மேன்மைப்படுத்துவான் என்றால், உடம்பளவில் அல்ல, பொருள் அளவில் அல்ல, அறிவு அளவில் அல்ல, ஒரு மனிதன் வெறும் உள்ளத்துடன் தொடர்பு பெற்றிருக்கிறான். தனது உள்ளத்தில் மஸ்ஜிதை பற்றி உண்டான ஒரு மதிப்பு, தனது உள்ளத்தில் மஸ்ஜிதை பற்றி உண்டான ஒரு கண்ணியம், தனது உள்ளத்தில் மஸ்ஜிதை பற்றி உண்டான ஒரு மரியாதை. யாரு உள்ளத்தால் குறைந்த பட்சம் உள்ளத்தால் கூட சம்பந்தம் வைப்பார்களோ, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கூட இந்த அளவு பெரும் பாக்கியத்தை நாளை மஹ்ஷரில் அல்லாஹ் கொடுப்பான் என்றால், நபி அவர்கள் கூறினார்கள், நிழலே இல்லாத தினம் மஹ்ஷருடைய மைதானம், அல்லாஹ் தலைக்கு மேலான சூரியனை கொண்டு வருவான், மக்கள் எல்லாம் போதையிலும் மக்கள் எல்லாம் மயக்கத்திலும் இருப்பார்கள், ஆனால் யாரு உலகத்தில் மஸ்ஜிதுடன் உள்ளத்தால் சம்பந்தப்பட்டார்களோ, உள்ளத்தால் ஒரு அன்பு வைத்தார்களோ, இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கும் கண்ணியம், சென்னார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை அந்த மக்களுக்கு அந்த நாளில் நசீபாக்குவான் என்றார்கள் என்றால், மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, உள்ளத்துடைய தொடர்புக்கே இந்த அளவு மதிப்பாக இருந்தால், உள்ளத்துடைய தொடர்புக்கே இந்த அளவு அல்லாஹ் கண்ணியப்படுத்துறதாக இருந்தா, கொஞ்சம் நானும் நீங்களும் சிந்திக்கணும். மஸ்ஜிதுக்கு நடந்து வர்றதுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை தருவான், மஸ்ஜிதுக்கு கால நேரங்களை கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் தருவான், மஸ்ஜிதுக்கு செலவழிக்கிறதுனால அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை தருவான். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். நான் என்ன சொல்றது, ஒரே ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹமத் முஸ்னத் தாரிமியில பதிவாக இருக்கிறேன், ஒரே ஒரு ஹதீஸ் ஹதரத் இப்னு அப்பாஸ் உடைய ரிவாயத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், கிழமையில் ஒரே ஒரு தடவை ஒரு மனிதன் ஜும்மாவுக்கு வருகிறான். இதன் எங்க வருகிறான், ஜும்மாவுக்கு அல்லாஹுடைய மாளிகையை முன்னோக்கி வருகிறான். கிழமையில் ஒரே ஒரு நாள், மன் ஗ஸ்ஸல வஃஅக்தஸல் வபக்கர வஃஅப்தகர் வமஷா வலம் யர்கப் வதனா மினல் இமாமி வலம் யல்லு ஹதரத் ரசூலுல்லாஹ் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் வெள்ளிக்கிழமை அன்று காலையுடன் மிக அழகான முறையில் சுத்தமாகி, மிக அழகான முறையில் தன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு பள்ளி வாயலுக்கு ஹொத்துபா ஆரம்பிப்பதற்கு முன்னார் நடந்து வருகிறார். மிக அழகான முறையில் தன்னை சுத்தமாக்கிக் கொண்டு தான் பயணம் செய்து வராமல் நடந்த வண்ணம் இமாம் மிம்பருக்கு ஏறுவதற்கு முதல் நடந்து வந்து பள்ளி வாயலில் இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்திருக்கிறார் ஒருவர். நபியவங்க சென்றாங்க, மிக நெருக்கமாக அமர்ந்து கொண்டு வீணான செயல்களை செய்து விடாமல் நடக்கக்கூடிய பேருரையை காது தாழ்த்தி கேட்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கிழமையில் ஒரே ஒரு தடவை அந்த மனிதன் சுத்தமாகி மஸ்ஜிதுக்கு நடந்து வந்து மிம்பருக்கு இமாம் ஏறுவதற்கு முன் நெருக்கமாக உட்கார்ந்து வீணான செயல்களில் ஈடுபடாமல் இந்த அரை மணித்தியாலம் அல்லது இந்த ஒரு மணித்தியால இந்த நேரத்தை அவன் காது தாழ்த்தி நடக்கக்கூடிய நல்லமல்களில் கடந்து கொண்டால் ஹதரத் ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எந்த அளவு பெரும் பாக்கியத்தை கொடுப்பான் என்றால் லஹு அஜ்ரு அமலி சனா என்றார்கள். கூறினார்கள், ஒரு வருஷமாக ஒரு நாள் கிடையாது, ஒரு மாசம் கிடையாது, 12 மாதங்கள் ஒரு வருஷ காலமாக பகல் முழுவதும் நோன்பு நோற்று கொண்டு இரவு முழுவதும் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வருஷத்துடைய நல்லமல்களை அல்லாஹ் அந்த ஒரு ஜும்மாவுக்கு கொடுப்பான் என்றார்கள் என்றால், மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹுடைய ஆலயத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு அவனது ஆலயமாக இந்த இடத்தை தந்திருக்கிறான். இந்த நாட்டில் 2500 சொச்சம் மஸ்ஜிதுகள் அல்லாஹ் தந்த மிக பெரும் பாக்கியம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஆலயத்தை நானும் நீங்களும் அதுக்கு செய்ய வேண்டிய பெரும் கடமைகள் இருக்குது. நானும் நீங்களும் இதை சாதாரண எங்களுடைய வீடை போன்று எடுத்து விடக்கூடாது, அல்லது எங்களுடைய ஆபீஸ்களை போன்று எடுத்து விடக்கூடாது, எங்களுடைய வீட்டுடைய ஏனைய விடயங்களை போன்று மஸ்ஜிதுடைய விடயங்களை எடுத்து விடாமல் மஸ்ஜிதுடைய ஒவ்வொரு விடயத்தையும் நானும் நீங்களும் பாதுகாக்கணும். நானும் நீங்களும் அதுக்கு கண்ணியம் செலுத்தணும், அதனுடைய ஹுர்மத்தை கொடுக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அளவுக்கு மஸ்ஜிதுடைய உடைமைகள், ஒரு அடியான் மஸ்ஜிதுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி, அல்லாஹுடைய ஆலயத்துக்கு அடிமைகளாகிய நாம் செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹுக்கு கற்றுக் கொடுத்தான் என்றால், இந்த அளவு கற்றுக் கொடுத்தான் என்றால், மேலானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நாள் ஹதரத் ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவிக்கு வராங்க, வலது காலம் முன் வச்சு வராங்க, வலது காலம் முன் வச்சு வராங்க. ஹதரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் 7 வானத்தை கடந்து ஹதரத் ரசூலுல்லாஹுடைய காலை வந்து தனது ரெக்கையால தூக்குறாங்க. யார் உலகத்துடைய தலைவர்? அன்பு நபி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவிக்கு வலது காலை வச்சு வராங்க. மேலானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நான் முதலாவது செல்லக்கூடிய விடயம், நானும் நீங்களும் முதலாவது பதிய வேண்டிய விடயம், மஸ்ஜித் என்பது அல்லாஹுவின் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுதே அல்லாஹ் முதலாவது எங்களிடத்துல வேண்டதே, நானும் நீங்களும் இந்த ஆலயம் மலக்குமார்கள் வரக்கூடிய இடங்கள், இந்த ஆலயம் அல்லாஹுடைய ரஹமத்தும் அல்லாஹுடைய பரக்கத்தும் அல்லாஹுடைய சக்கீனத்தும் இறங்கக்கூடிய இந்த இடத்துக்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதலாவது கடமை, இடது கால முன் வச்சிடாம வலது கால முன் வச்சு வரணும். ஹதரத் ரசூலுல்லாஹ் வலது கால முன் வைக்கிறாங்க. ஹசனுல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற கூடிய மிக முக்கியமான அறிஞர் கூறுகிறார், இந்த மனிதன் அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்ற ஒரு மனிதன் அல்லாஹுடைய இல்லத்துக்கு வரும் பொழுது இடது காலை முன்வைப்பானாக இருந்தால், இடது காலை உட்படுத்தி வலது காலை அல்லாஹுடைய பள்ளியை விட்டும் தூரமாக்குவானாக இருந்தால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரோஷக்காரன், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜலாலியத், அவன் உயர்வானவன். மேலானவர்களே, ஹசனுல் பசரி சொன்னாங்க, நீங்க இடது கால முன் வச்சீங்கண்டா அல்லாஹ் அந்த மனிதனுடைய நல்ல பண்புகளை, மனமான குணங்களை, நல்ல குணங்களை அல்லாஹ் முழுமை குணமாக மாற்றுவான் என்றார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, சாதாரண ஒரு ஒழுக்கம் வலது காலை முற்படுத்தாமல் இடது காலை முற்படுத்துவது, அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பள்ளியுடைய கண்ணியங்கள் எவ்வளவு பாதுகாக்கப்படணும். பாருங்க, ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது காலை முற்படுத்துறாங்க, ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தனது ரெக்கையால வந்து ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய காலை ஏந்துகிறார்கள். நபியவங்க பார்க்கிறாங்க ஜிப்ரீல், எதற்காக எனது காலை தடுக்கிறீர்கள் என்று கேட்க ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏழு வானத்துக்கு மேலால் இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களிடத்தில் ஒரு செய்தியை செல்லும் பிரகாரம் என்னை அனுப்பினான். ஹதரத் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன செய்தி என்று சொன்னாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு பாதணி அணிஞ்சிருக்கிறீங்க, ஒரு சப்பாத் அணிஞ்சிருக்கிறீங்க, இந்த பாதணியுடைய பணிய வாட்டில ஒரு மடிவு துண்டுல ஒரு சின்னொரு நஜீஸ் துண்டு உங்களோட செருப்புல பதிஞ்சிருக்குது. அந்த சின்னொரு நஜீஸோட நீங்க அல்லாஹுடைய ஆலயத்தை மிதிச்சு விட கூடாது என்பதற்கு அல்லாஹ் என்னை வானலோகத்தில் இருந்து அனுப்பினான் என்றார்கள் என்றால், மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹ் யாரு? அல்லாஹுடைய அரிசில் கால் பாதம் வைத்தவர்கள் அல்லவா? அந்த ரசூலுல்லாவுக்கு கூட கால் வைப்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் தடுத்திருந்தான் என்றிருந்தால், நானும் நீங்களும் மஸ்ஜிதுடைய விடயத்தில் எவ்வளவு பக்குவமாக இருக்கணும், எவ்வளவு பேணுதலாக இருக்கணும். இதனால தான் ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், உமர் ரதியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ரெண்டு பேர் மஸ்ஜிதுக்குள்ளால் உட்கார்ந்து கதச்சி கொண்டு இருக்கிறாங்க. உமர் ரதியல்லாஹு தொழுகைக்காக இன்திஜாரில் இருக்கிறாங்க, எதிர்பார்த்திருக்கிறாங்க, ஏதோ பேசுற சத்தம், திரும்பி பார்க்கிறாங்க, பார்த்தா வெளியூர் வாசிகள் ரெண்டு பேர் கதச்சி கொண்டிருக்கிறாங்க. மஸ்ஜிதுக்குள்ளால் இருந்த ஒரு சின்ன ஒரு பொடிக்கல்ல தூக்கி உமர் ரதியல்லாஹு ஏறி அடிச்சாங்க அந்த ரெண்டு பேருக்கும். அந்த பொடி கல்லால் அவர்கள் அடைச்சி விட்டு தொழுக முடிஞ்சு ரெண்டு பேரையும் சந்திச்சு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீங்க எங்கிருந்து வாரீங்க? சொன்னாங்க, நாங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்க. உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, அல்லாவின் மீது ஆணையாக, அல்லாஹுடைய ஆலயத்துல நீ கதச்சு கொண்டிருக்கிறாய், நீங்க ரெண்டு பேரும் வெளியூர் வாசியாக இல்லாம இந்த மதீனாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் உங்களுடைய முகத்தில் அடையாளம் தெரியாத அளவுக்கு நான் உங்களை தண்டிச்சிருப்பேன் என்றார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் எங்கட மனசை தொட்டு கேட்கணும், அல்லாஹுடைய ஆலயம் இது, அல்லாஹுடைய ஆலயம் இது. இந்த ஆலயத்துல உலகத்துடைய பேச்சுகள் பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கவலையான செய்தி இன்றைக்கு மஸ்ஜிதுக்குள்ளால ஹராமான பேச்சுகள் சர்வ சாதாரணமாக இருக்குது. அடுத்தவரை பத்தி புறம் பேசுறோம், நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல பள்ளிக்குள்ளால பேசுறோம், அடுத்த மனிதனுடைய குறைய பள்ளிக்குள்ளால பேசுறோம், அடுத்தவருக்கு செய்ய வேண்டிய அநியாயத்தை பள்ளிக்குள்ளால பேசுறோம். அல்லாஹ் மன்னிக்கோணும், அல்லாஹ் மன்னிக்கோணும். எனக்கு யாபகம் உள்ள அலிகாரி சாப் அவர்கள் ஒரு ஹதீஸ பதிவு செய்யறாங்க, சென்னாங்க ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கலாமு ஃபில் மஸ்ஜித், அல் கலாமு ஃபில் மஸ்ஜித் தாக்குலுன் நாரு யாக்குலுல் ஹஸனாத் கமா யாக்குலுன் நாருல் ஹதப். சென்னாங்க மஸ்ஜிதுக்குள்ளால நீங்க உலகத்துடைய விடயங்களை பேசுறது இருக்குதே, இது உங்களுக்கு அற்பமாக இருக்கேனும், உங்களுக்கு இது சாதாரணமாக இருக்கேனும், அல்லாவின் மீது சத்தியமாக நீங்க உலகத்துடைய விடயங்களை அல்லாஹுடைய ஆலயத்துக்குள்ளால் இருந்து சிரிச்சு கொண்டே சந்தோஷமாக நீங்க பேசினால், நபியவர்கள் கூறினார்கள், நெருப்பை எடுத்து ஒரு பலகையில வச்சா அந்த நெருப்பு எப்படி அந்த பலகையை எரித்து விடுமோ, அதை போன்று நீங்க கஷ்டப்பட்டு நீங்க சிரமப்பட்டு தியாகம் செய்து நீங்க சேர்த்து வச்ச நல்லமல்கள் ஒவ்வொன்றையும் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எரிச்சு கொண்டிருக்கும் என்றார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, சாதாரண விடயங்களை பேசுறதே இந்த அளவு சோதனை என்றா, நானும் நீங்களும் இன்னைக்கு மஸ்ஜிதுடைய விடயத்துல எவ்வளவு முக்கியத்துவம் செலுத்தணும், மஸ்ஜிதுடைய கண்ணியம் எங்கட உள்ளத்துல எவ்வளவு இருக்குது. மேலானவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களே, ஏண்ட அல்லாஹுடைய ஆலயம் அல்லவா இது? என்னையும் உங்களையும் அழகான முறையில படைச்சு மிக அழகான முறையில வாழ வச்சு கொண்டிருக்கிற எனது ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய ஆலயத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? குறைஞ்சபட்சம் இந்த பேச்சையாவது நான் குறைச்சி சத்தமின்றி பேசுறேனா? அல்லாஹ் மன்னிக்கோனும், குறைஞ்சபட்சம் ஹராமான பேச்சையாவது நாங்க தடுத்துக் கொள்றோமா இந்த இடத்துல? அல்லாஹ் மன்னிக்கோனும். மேலானவர்களே, நான் திரும்ப திரும்ப அல்லாஹ்வுக்காக வேண்டி அன்பாக பண்பாக கேட்டுக்கொள்றேன், மஸ்ஜிதுடைய விடயத்தை நானும் நீங்களும் பாதுகாக்கணும், மஸ்ஜிதுடைய விடயங்களை நானும் நீங்களும் பாதுகாக்கணும். கவலையான செய்தி, உம்மத்துல மஸ்ஜிதுடைய ஒழுக்கமும் மஸ்ஜிதுடைய கண்ணியமும் இந்த சமூகத்தொட்டு எந்த அளவு தூரமாகிட்டேண்டா? பேச்சு தொடக்கம் மஸ்ஜிதுல பேசக்கூடிய ஹராமான பேச்சுகள் தொடக்கம் எந்தளவு இது விசாலமாகிட்டா? அல்லாஹ் மன்னிக்கோனும், மஸ்ஜிதை இன்றைக்கு நாங்கள் அசுத்தப்படுத்தக்கூடியவர்களாக மாறிட்டோம், அல்லாஹுடைய ஆலயத்தை அசிங்கப்படுத்தக்கூடியவர்களாக மாறிட்டோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், நாங்க ஜும்மாவுக்கு வாரோம், நாங்க ஐவேல தொழுகைக்காக வாரோம், கொஞ்சம் மனசை தொட்டு கேட்டு பாருங்க, நாங்க எத்தனை நபர்கள் இருக்கிறோம், நாங்க நிக்கக்கூடிய தொழக்கூடிய சஃப்ல உட்கார்ந்து கொண்டு எங்கட உடுப்புடைய எங்களுடைய ஆடையில தொங்கக்கூடிய நூல்களை சாதாரணமாக பிச்சு போடுறோமே நாங்க. அதை விட கவலை, ஹொத்துபா நடக்கும் பொழுது சில மஸ்ஜிதுகள்ல சில முஅத்தின்மார் செல்லுவாங்க, ஹஜ்ரத் ஜும்மா முடிஞ்சு நான் பள்ளிய கூட்டினா பள்ளி முழுவதும் ஏராளமான நகம் துண்டுகளை புறக்கலாம் என்றார். மேலானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நான் இரக்கமாக கேட்கிறேன், பணிவாக கேட்கிறேன். ஒரு நாள் ஹதரத் ரசூலுல்லாஹுடைய காலத்தில் ஒரு பெண் வஃபாத் ஆகினாள். சாதாரண ஒரு தாய், சாதாரண ஒரு பெண், அவள் வஃபாத் ஆக சஹாபாக்கள் நபியவங்களுக்கு கூட அறிவிப்பு செய்யல, நபியவங்களை வரவழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று ராவோட ராவா அந்த பெண் அடக்கம் செய்துட்டாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ் காலையில சுபஹுடைய தொழுகைக்காக வந்த நபி அவர்கள் சஹாபாக்கள் இடத்துல கேட்கிறாங்க, நேத்து இரவு வஃபாத் ஆகின ஜனாசாவை ஏன் நீங்க யாரும் எனக்கு அறிவிப்பு செய்யலன்னு கேட்டாங்க. நேற்று இரவு வஃபாத் ஆகின அந்த பெண்ணுடைய ஜனாசாவை ஏன் நீங்க யாரும் என அறிவிப்பு செய்யலன்னு சுபஹுடைய தொழுகையில நபி அவங்க விசாரிக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் மனசுக்குள்ளால நினைச்சிட்டாங்க, சாதாரண ஒரு பெண் தானே யார சூழல்லா, இரவுடைய நேரம் தானே யார சூழல்லா, உங்களுக்கு நாம் கஷ்டம் தரக்கூடாது என்று நினைச்சு நாங்க உங்களுக்கு ஜனாசா செய்திய செய்யல, நாங்களே கஃனிட்டோம், நாங்களே தொழுவிச்சோம், நாங்களே அந்த பெண் அடக்கம் செய்துட்டோம் என்றாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நேற்று இரவு நான் தூங்கும் பொழுதே நீங்கள் எந்த பெண்ணை அடக்கம் செய்தீர்களோ அந்த பெண்ணை நான் சொர்க்கத்தில் கண்டேன் என்றார்கள். சஹாபாக்களுக்கு சரியான ஆச்சரியம், யார் ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை சொர்க்கத்துல நீங்க கண்ணீங்களா யார் ரசூலல்லாஹ். நபியவங்க சொன்னாங்க, ஹா ஹா ஹா, நிச்சயமாக நான் நேற்றிரவு அந்த தாயை நான் சொர்க்கத்தில கண்டேன். அந்த தாயை கண்டவுடன் நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டேன், ஜிப்ரீல் இந்த விடயத்துக்காக இந்த பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய மதிப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க என்று கேட்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், அன்னஹா கானத், அன்னஹா கானத் துல்கில் கதாத்த மினல் மஸ்ஜித். யார ரசூலல்லாஹ், அந்த பெண் உலகத்தில் வாழும் பொழுது ஒரே ஒரு வேலை செஞ்சா, ஒரே ஒரு அமல் செஞ்சா, நீங்க யாரும் சாதாரணமாக அதை நினைச்சீங்க, அதனுடைய பொறுமதியை கூட நீங்க யாரும் எடுக்கல. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அந்த பெண் என்ன செய்வார் என்றா, யார ரசூலல்லாஹ், மஸ்ஜிதுன் நபவிக்குள்ளால, மஸ்ஜிதுன் நபவிக்குள்ளால, அங்க சிமந்தி போட்டுண்டும் கிடையாது, நாய்கள் வந்து போகக்கூடிய இடம் தான் மஸ்ஜிதுன் நபவியாக இருந்துச்சு. சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸ் இல்லது, மழை பெஞ்சா சேராகும் அந்த பூமி, அந்த அளவு சாதாரண இடத்துல அந்த தாய் என்ன செய்வாள் தெரியுமா, மஸ்ஜிதுக்குள்ளால வந்து மஸ்ஜிதுடைய எல்லையில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை புறக்கி போடுவாள். யார் ரசூலல்லாஹ், அல்லாமா முல்லா அலிகாரி சாப் அலிகாரி என்ற கூடிய மிக முக்கியமான அறிஞர் இந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. நபி அவங்க சொன்னாங்க, என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது என்ன, லதுல் கில் கதாத், அந்த பெண் கதாத்துகளை தூக்கி போடுவாள். ஏண்ட பாசையில தான் நான் செல்றேன் அசிங்கங்கள் என்று சொல்லி, ஆனா அரபுல கதாத் என்றது அசிங்கங்களுக்கு செல்றது கிடையாது. கதாத் என்றது எவ்வளவு அற்பமான ஒரு பொருள் என்றால், அல்லாமா முல்லா அலிகாரி சாப் செல்றாங்க, கண்ணில் விழக்கூடிய தூசி கையால பிடிக்கலுமாத, அதுக்கு ஏதாவது ஒரு பாரமாவது இருக்குது, அதுக்கு தூசி மேலானவர்களே, கண்ணில் விழக்கூடிய தூசிக்கு தான் அரபுல செல்லுவாங்க கதாத் என்று. நபி அவங்க சொன்னாங்க, அந்த பெண் மஸ்ஜிதுக்குள்ளால் இருந்து கண்ணில் விழக்கூடிய தூசி போன்று அற்பமான விடயங்களை அவள் என்ன செய்வாள், மஸ்ஜிதை கடந்து போகும் பொழுது மஸ்ஜிதை விட்டு சுத்தமாக்கிக் கொள்ளுவாள். அந்த அளவு அற்பமான விடயங்களை சுத்தமாக்கியதற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான் என்றால், மேலானவர்களே, அன்பானவர்களே, நானும் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே, எத்தனை மஸ்ஜிதுகள் இருக்குது, அல்லாஹ் மன்னிக்கோனும், அல்லாஹ் மன்னிக்கோனும், தொழுகையாளிகள் வந்து செல்லக்கூடிய டாய்லெட்டை கொஞ்சம் எடுத்து பாருங்களே, எத்தனை மஸ்ஜிதுக்கு நாங்க போறோம், எத்தனை மஸ்ஜிதுகளை கடந்து போறோம். மஸ்ஜிதுகளை பிரித்து பார்த்தா மஸ்ஜிதுகள் இருக்கிற பாத்ரூம்கள் டாய்லெட்டுகள் பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய டாய்லெட்டை விட அசிங்கமாக இருக்குது. மேலானவர்களே, சிக்ரெட் துண்டுகளும், பீடி துண்டுகளும், செங்கல் கல்லு துண்டுகளும், டிஷுக்களும், ஏன் இவ்வளவு அசிங்கப்படுத்துறோம் நாங்க? கதாஹாஜ செய்யும் இஸ்திஞ்சா கானா தொடக்கம் தொழக்கூடிய இடம் வரையில கொஞ்சம் எடுத்து பாருங்க மஸ்ஜிதுகள். இன்றைக்கு எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள் எவ்வளவு சர்வ சாதாரணமாக மஸ்ஜிதுடைய விடயங்களை நாங்கள் பொடுப்போக்காக விட்டிருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு பெண் உம்ரா சென்றிருந்தால், எங்களுடைய நாட்டை சேர்ந்த ஒரு பெண், நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, சவுதிக்கு உம்ராவுக்காக சென்ற தாய் உம்ராவை நிறைவேற்றிட்டு தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுட்டு மத்தாப்ல துவா செய்து கொண்டிருக்கும் பொழுது கஅபத்துல்லாவுக்கு முன்னால துவால ஈடுபட்டிருக்கிறாள். அந்த சாதாரண தாய் துவால இருக்கும் பொழுதே வஃபாத் ஆகிட்டார். கிராமத்துக்கு செய்தி வருது, குடும்பத்துக்கு செய்தி வருது, தாய் வஃபாத் ஆகிட்டா. உம்ராவுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய செய்தியுடைய சவுதியுடைய அரசாங்கம் ஜனாதாவுக்குரிய ஏற்பாடை செய்யறாங்க. ஜனாதா சவுதியில் அடக்கம் செய்யப்படும். எப்ப அசலுக்கு பின்னால் அடக்கம் செய்யப்படும் செய்தி கிடைக்கின்றது. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜனாதாவுக்காக எதிர்பார்த்திருக்கிறோம். ஜனாதா தொழுகை நடக்க இருக்கும் பொழுதுதான் இரண்டாவது செய்தி வருது. இல்ல, ஜனாதாவுடைய தொழுகையை லேட்டாக்கிட்டோம் நாங்க. மகரிபுக்கு பின்னால ஜனாதா தொழுகை நடக்கும். ஜனாதா தொழுகை மதீனாவுக்கு மதீனாவில் நடக்க இருக்குது. ஜென்னத்துல் பக்கீல் அந்த தாய் அடக்கம் செய்யப்படுவாள் என்ற செய்தி கிடைச்சிச்சு. மேலானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், மக்கால வஃபாத் ஆகினா, உம்ராவுக்கு சென்றவர்கள் வஃபாத் ஆகினா, உம்ராவுக்கு போனவர்களுக்கென்று தனி மையவாடு இருக்குது. அதுல தான் அடக்கம் செய்யப்படுவாங்க. அதுல அடக்கம் செய்யப்பட வேண்டிய தாய் மதீனாவுக்கு கொண்டு போய்த்து மதீனால தொழுவிக்கப்பட்டு ஜென்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்படக்கூடிய பாக்கியத்தை பெற்றவுடன் அந்த தாயுடைய குழந்தையை சந்திச்சு, அந்த தாய்க்கு ஒரே ஒரு மகன், அந்த மகனை சந்திச்சு கேட்டோம், என்ன அமலினால அல்லாஹ் உங்களோட தாய்க்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தான் என்ற அந்த சகோதரர் சென்ன ஒரே ஒரு பதில். மேலானவர்களே, அன்பானவர்களே, நானும் நீங்களும் இதை மனசில் ஆழமாக பதியணும். வாழ்க்கையில நானும் நீங்களும் சாதிக்க வேண்டிய மிக பெரும் சாதனை இதுதான். அந்த தாய்க்கு சென்ன அந்த மகன் சென்ன பதில், என்ற தாய் சரியான கஷ்டவாளி, வீட்டில் எங்கட வாப்பா சின்னத்திலே வஃபாத் ஆகிட்டார். தாய் தான் எங்கள் எல்லாத்துக்கும் சம்பாதிச்சு தந்தது. ஏதோ ஒரு சில நெருக்கடியினால வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு எனது தாய் ஏற்பாடுகள் செய்து முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது எனது தாய்க்கு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. மஸ்ஜிது நபவியில வேலை செய்யறதுக்கு மஸ்ஜிது நபவியில போய் வேலை செஞ்சுட்டு எனது தாய் 1.5 வருஷம் 2 வருஷத்துல திரும்பி வந்துட்டா. ஆனா நான் கேட்டிருக்கிறேன், எனது தாய் செல்லுவா, அந்த பள்ளிய கூட்ட கிடைச்ச நேரம், அந்த பள்ளிய சுத்தம் செய்ய கிடைச்ச நேரம் எல்லாம் நான் சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே என் தாய் துவா செஞ்சிருக்கிறா, ஹசரத் அல்லாஹ் என் உசுரணி எடுக்கும் பொழுது, என் ரூஹணி எடுக்கும் பொழுது, கஅபத்துல்லால வச்சு என் ரூஹ் எடுக்கணும். மேலானவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த தாய் பள்ளியை சுத்தமாக்கும் பொழுதே கேட்ட துவாவை அல்லாஹ் இந்த அளவு கபூல் செய்தான் என்றால், மத்தாஃப்ல அந்த பெண்ணுடைய ரூஹை வாங்கி ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யும் பாக்கியத்தை கொடுத்தான் என்றா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கோ, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கோ, நானும் நீங்களும் இவ்வளவு கடமைப்பட்டிருக்கிறோம். மேலானவர்களே, இந்த அளவு பெரும் பாக்கியங்களை நானும் நீங்களும் இழந்துட்டு தவிச்சு கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, இதனால கொஞ்சம் நானும் நீங்களும் எங்கட வாழ்க்கையை சீர் செஞ்சு, குறிப்பாக நான் கடைசியாக வேண்டிக் கொள்றேன், மஸ்ஜித நானும் நீங்களும் பாதுகாக்கணும். மஸ்ஜித பாதுகாக்கிறது என்றது மஸ்ஜிதுடைய ஒழுக்கம் மட்டுமல்ல, மஸ்ஜிதுடைய கண்ணியம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் செல்ல வேண்டிய கட்டாயம், மிம்பர்கள் இதை பேச வேண்டிய கட்டாயம். நான் கவலையோட பேசுறேன், கண்ணீரோட பேசுறேன், இந்த மிம்பர்கள் இருந்து பேச வேண்டிய காலத்தை நானும் நீங்களும் எட்டிருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு கொடுக்கிற கண்ணியத்துல நான் இரக்கமாக கேட்டுக்கொள்றேன், மஸ்ஜிதுடைய சொத்துக்களை அல்லாவுக்காக வேண்டி பாதுகாத்துக் கொள்ளுங்க. மஸ்ஜிதுடைய சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மஸ்ஜிதுடைய சொத்துகள் வக்குப் என்பது மட்டுமல்ல, மஸ்ஜிதுல சுத்தக்கூடிய இந்த மின்சாரம், மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மின்சாரம், மஸ்ஜிதுடைய தண்ணீர், மஸ்ஜிதுடைய அனைத்து விடயங்களும் அது வக்குஃபுக்குரிய சொத்து, அது வக்குஃபுக்குரிய சொத்து. அதை நானும் நீங்களும் பாதுகாக்கணும். அன்றொரு காலம் இருந்தாங்க எங்கட மூத்தவர்கள், அன்றொரு காலம் இருந்தாங்க எங்கட நாட்டுடைய பழையவர்கள் செல்லுவாங்க, மஸ்ஜிதுடைய தூசி கூட எங்கட உடம்போட சேர்ந்திடப்படாது, எங்கட வீட்டோட சேர்ந்திடப்படாது, எங்கட கடையோட சேர்ந்திடப்படாது, எங்கட முழு குடும்பமும் அழிஞ்சு விடும் என்று பயந்தார்கள். ஆனால் மேலானவர்களே, இன்றைக்கு கவலையான செய்தி, கண்ணீர் வடிக்க வேண்டிய செய்தி, மேலானவர்களே, மஸ்ஜிதுடைய சொத்துகள் எந்த அளவு சர்வ சாதாரணமாகி போயிருக்கு. மஸ்ஜிதுடைய சொத்துக்களை யார் யாரோ பயன்படுத்துறாங்க. மஸ்ஜிதுடைய காணி பூமி என்றா அதுக்கு பாதுகாப்பே இல்லை, அதுக்கு சொந்தக்காரரே இல்லை, யார் யாரோ பயனெடுத்து கொண்டு போறாங்க. மஸ்ஜிதுடைய கடைகளை பார்த்தா அன்று கொடுத்த கூலி பணம் தான், 100 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னால கொடுத்த கூலி பணம் 2000 ரூபா 3000 ரூபாண்டு பொறுமதியான கடைகளுக்கு இன்றைக்கும் அதே பணத்தை தான் கொடுத்து வராங்க. அதை விட கவலையான செய்தி மேலானவர்களே, அதை விட கவலையான செய்தி மேலானவர்களே, ஏண்ட உங்களோட உலகளாவிய முஸ்லீம்கள் ஒவ்வொருவருடைய கடமை வக்குஃபுடைய சொத்தை பாதுகாக்கணும், அல்லாஹுடைய சொத்தை பாதுகாக்கணும். நாம் மஸ்ஜிதுடைய சொத்தை பாதுகாத்தால் எங்களுடைய சொத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், எங்களுடைய வியாபாரத்தை அல்லாஹ் பாதுகாப்பான், எங்களுடைய எடுக்கேஷனை அல்லாஹ் பாதுகாப்பான். மேலானவர்களே, இன்னைக்கு நானும் நீங்களும் மஸ்ஜிதுடைய சொத்துல புடுப்போக்காகிட்டோம். அல்லாஹ் மன்னிக்கணும், இதனால எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. எங்களோட சொத்துகள் சர்வ சாதாரணமாக சூறை அடிக்கப்படுது, தாக்கப்படுது. பேசுறதுக்கு யாருமே இல்லை, கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இவ்வளவு கண்ணீர் வடிச்சு துவா செய்வோம், இவ்வளவு தேம்பி தேம்பி அழுகிறோம் நாங்க, ஆனா இன்னும் நாங்க பலகீனத்தை சந்திச்சு கொண்டு தானே இருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாட சொத்தை பாதுகாருங்க, அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹுடைய சொத்தை பாதுகாருங்க, அல்லாஹ் பாதுகாப்பான். இந்த நாட்டில் 40 பள்ளி வாயர்களுடைய காணி இருக்குது. இந்த நாட்டில் 2500 பள்ளிகளுடைய சொத்து, இதுல 40 மஸ்ஜிதுகளுக்கும் மேல இன்றைக்கு வழக்குல இருக்குது. யாரு வழக்கு போட்டிருக்கிறது? மஸ்ஜிதுடைய காணிக்கும் மஸ்ஜிதுடைய கடைக்கும். எங்களை போன்ற சாதாரண எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் மஸ்ஜிதுடைய சொத்துக்கு வழக்கு போட்டிருக்கிறாங்க. மேலானவர்களே, அன்பானவர்களே, மஸ்ஜிதுடைய சொத்து அது பாதுகாக்கப்படணும். நான் ஒரே ஒரு சம்பவம் எனக்கு யாபகம், ஹதரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹுடைய ஆட்சி காலம், உமர் பின் அப்துல் அசீஸ் சக்கராத்துடைய நேரம், ரஜா இப்னு ஹைவா என்ற கூடிய மிக முக்கியமான ஒரு ஆலிம், முஸ்தஜாபு தாவா, துவா கேட்டால் அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செய்து கொள்வான். அந்த அளவு மிக முக்கியமான ஒரு சிரேஷ்டமான ஆலிமை கூப்பிட்டாங்க. உமர் பின் அப்துல் அசீஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, நான் உன்னிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன், நான் உன்னிடத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்ல இருக்கிறேன். இந்த ரகசியம் அமானிதமானது, நான் மௌத்தாகினால் மாத்திரம்தான் இந்த அமானிதத்தை நீ சமூகத்துக்கு செல்லணும், இல்லாட்டி யாருக்கும் செல்லிவிடக் கூடாது என்று விட்டு உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க. நான் இந்த ரகசியத்தை செல்றதுக்கு காரணம் ஏனென்றால், நான் வஃபாத்தாக இருக்கிறேன், இன்று நாளை நான் அல்லாஹ்விடம் போய் விடுவேன், நான் பெய்ததுக்கு பின்னாலே இந்த ஜனாசாவை நீ பார்க்கணும், இந்த ஜனாசாவை நீ திறந்து பார்க்கணும், கபருக்குள்ளால ஜனாசாவை வச்சுட்டு கபருக்குள்ளால இந்த கஃபன் புடவையை நீ திறந்து பார்க்கணும், இந்த முகம் அதே போன்று இருக்குதா அல்லது எனது உருவத்தை எல்லாம் மாத்தி விட்டானா என்றதை பார்க்கணும் என்றாங்க. ரஜா இப்னு ஹைவாக்கு சரியான ஆச்சரியம், உமர் பின் அப்துல் அசீஸ் இவ்வளவு நீதமாக ஆட்சி செய்த மனிதர் தானே, நீங்க 5வது ஹலீஃபா என்று கூட ஆட்கள் செல்றாங்க தானே உங்களுக்கு, ஏனும் நீங்க இந்த அளவு தூரம் பயப்படுறீங்க என்னும் பொழுது ஒரு மிக முக்கியமான ரகசியத்தை சொன்னாங்க. எனது கரத்தால நான் 3 அரசர்கள் அடக்கம் செய்திருக்கிறேன். 1 அப்துல் மலிக் பின் மர்வான் என்ற கூடிய எனது குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி, முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான ஹலீஃபா, 12 ஆட்சி செஞ்சார், 12 ஆட்சி செஞ்சார். அவர் அடக்கும் பொழுது அவருடைய ஜனாசாவை நான் சுமந்து போனேன். சுமந்து போய் முழு உலகத்திலிருந்து மக்கள் வந்திருக்கத்தக்கன அந்த ஜனாசாவை வைப்பதற்காக அந்த கபருக்குள்ளால நான் இறங்கி ஜனாசாவை வைக்கும் பொழுது என் மனசு ஆசைப்பட்டுச்சு, அவரது கஃபன் புடவைய கொஞ்சம் திறந்து அவருடைய முகத்தை நான் பார்க்கணும் என்று சொல்லி அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் கஃபன் புடவையை திரும்பினேன். கஃபன் புடவையை நான் திறந்து பார்த்தால் ஆச்சரியமான செய்தி, 12 முஸ்லீம்களை ஆட்சி செய்த ஹலீஃபா அப்துல் மலிக் பின் மர்வானுடைய முகத்தை அல்லாஹ் கருப்பு நிறமாக மாற்றி கிப்லாவுடைய திசையை விட்டும் அல்லாஹ் திருப்பி வைத்திருப்பதை கண்டேன். அல்லாஹ் மன்னிக்கணும், நான் யாரிடத்திலையும் இந்த ரகசியத்தை சொல்லல, நான் வந்து அழுதழுது எனது வாழ்க்கையை கழித்து 2வதாக அவருடைய மகன் சுலைமான் பின் அப்துல் மலிக் ஆட்சிக்கு வந்தார். இவர் நல்ல நீதமானவர், இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவர், பகலெல்லாம் நோன்பு நோட்பவர். 10 முஸ்லீம்கள் ஆட்சி செஞ்சார் சுலைமான் அவருடைய மகன். நான் மகன் அடக்கம் செய்ததுக்காக வேண்டி மகனுடைய ஜனாசாவையும் சுமந்து போனது நான் தான். கபரடியில ஜனாசாவை தூக்கி கபருக்குள்ளால நான் வச்சேன். வைத்து விட்டு அவர் பெரிய வணக்கசாலி, அவர் பெரிய வணக்கசாலி, 10 ஆட்சி செய்தவர் அல்லவா, இவருடைய முகத்தை நான் பார்க்கணும் என்று சொல்லி கஃபன் புடவைய திரும்பி பார்த்தேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ரஜா, அந்த வணக்கம் செய்த அந்த குழந்தையுடைய முகத்தை கூட அல்லாஹ் விட்டு வைக்கல, கருப்பு நிறமாக மாற்றி கிப்லாவுடைய திசையை விட்டு அல்லாஹ் திருப்பி வச்சிருந்தான். நான் உடனடியாக அந்த ஜனாதாவுடைய முகத்தை திருப்பி நான் கிப்லாவின் பக்கம் திசை திருப்பினேன். ஆனால் அந்த உடம்பு கேட்கல. கிப்லாவின் பக்கை திசை திருப்பின கணம் அதுவாகவே தானாக கிப்லா விட்டு முகத்தை திருப்பிட்டு நான் அடக்கம் செஞ்சேன். மூணாவது மனிதர் அப்துல் மலிக்குடைய இரண்டாவது குழந்தை வலீத் பின் அப்துல் மலிக். 8 வருஷம் ஆட்சி செஞ்சார். இவர் ரொம்ப வாலிபத்திலேயே வஃபாத் ஆகிட்டார். நல்ல அழகான தோற்றமுடையவர். இவருடைய ஜனாதாவை நான் எடுத்து போனேன். அல்லாவின் மீது ஆணையாக தகப்பனுடைய ஜனாதா எவ்வாறு இருந்ததோ அதே போன்று முகம் கருப்பு நிறமாகவும் கிப்லாவை விட்டு உடம்பு திரை சிசப்பப்பட்டதாகவும் இருந்துச்சு. ரஜா இப்னு ஹைவா அழுதுட்டார் இதை கேட்டுட்டு. அமீருல் முஃமினீன் முஸ்லிம்களை காட்சி செய்த 3 மிக முக்கியமான கலீஃபாக்களுடைய நிலைமையை அல்லாஹ் ஏன் இவ்வளவு கொடூரப்படுத்தினான் என்று கேட்க உமர் பின் அப்துல் அசீஸ் சொன்னாங்க, இவங்க செஞ்ச மிகப்பெரிய அநியாயம், இவங்க செஞ்ச மிகப்பெரிய அநியாயம் கொலை அல்ல, அட்டூழியம் அல்ல, இவங்க செஞ்ச பெரிய அநியாயம் பொது சொத்துகள், பொதுவான பாவினைகள், அல்லாஹுக்குரிய மஸ்ஜிதுடைய சொத்துகள், அதை போல மதரசாக்களுடைய சொத்துகள், அதை போல பைத்துல் மாலுடைய சொத்துகள், அதை போல சாதாரண முஸ்லீம்களுடைய சொத்துகள். இந்த விடயத்தில் இவர்கள் பக்குவம் இல்லாமல் இருந்தார்கள். சர்வ சாதாரணமாக பயன்படுத்தினாங்க, அநியாயமாக பயன்படுத்தினாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தகப்பனை சோதித்ததை போன்று 2 குழந்தைகளையும் அல்லாஹ் சோதித்து விட்டான். எனவே நான் பயப்படுகிறேன். உமர் பின் அப்துல் அசீஸ் செல்றாங்க, அல்லாஹ் என்னை சோதித்து விடுவானோ தெரியாது, அதே ரத்தத்தை சேர்ந்தவன் நான், என்னை நீ பார்க்கணும் என்று சொன்னாங்க. ரஜா இப்னு ஹைவா உமர் பின் அப்துல் அசீஸ் வஃத் ஆகினாங்க. வஃத் ஆகிட்டு நான் ஜனாதாவை துறக்கிறேன் அல்லாவின் மீது ஆணையாக. அது சந்திரனை விட பிரகாசமாக இருந்தது. அப்பொழுது தான் என்ன மனசுல எனக்கு தெளிவாக தெரிய வந்துச்சு, 3 பேர் அநியாயம் செய்தார்கள். அந்த அநியாயத்தை ஒழித்துவிட்டு நீதமான முறையில் ஆட்சி செய்தார்கள் உமர் பின் அப்துல் அசீஸ். அல்லாஹ் அவரை பாதுகாத்தான் என்ற ஒரு திருமறை வசனத்தை யோதி காட்டினார்கள். அதுதான் இன்னல் லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன் இன்னமா யக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க அநியாயமாக சாப்பிடுற, நீங்க அநியாயமாக எடுக்கிற பொருட்களோட விடயத்தில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ. அதுல விசேஷம் மஸ்ஜிதுடைய சொத்து. நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த இன்பம், நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த லாபம், அது சொற்பமான சந்தோஷமாக இருக்கேனும், ஆனால் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் அது சந்தோஷம் அல்ல, அது நெருப்பு, அது கொடூரமான நரக நெருப்பு. இதுக்கு எல்லாம ஹாபிஸ் அவர்கள் 2 விளக்கத்தை செல்றாங்க, நான் முடிச்சுக் கொள்றேன். இதை கொஞ்சம் பதிய வச்சுக் கொள்றாங்க. அல்லாஹ் அநியாயமாக சொத்துக்களை சூறையாடக்கூடியவன் நெருப்பை சாப்பிடுகிறான் என்றால் நிச்சயமாக அந்த நெருப்பு அந்த மனிதனுடைய ஈமானை பறித்துவிடும். ஈமானை இழந்த நிலைமையில் அவர் மரணிப்பார். 2வது அல்லாமா ஹாபிஸ் செல்லக்கூடிய மிக பயங்கரமான செய்தி, நெருப்பால் எரிந்த மனிதனுக்கு நல்ல மௌத்து கிடைக்காது, பயங்கரமான மௌத். எப்படி சுலைமான் பின் அப்துல் மலிக், வலீத் பின் அப்துல் மலிக், மர்வான் பின் அப்துல் மலிக், அப்துல் மலிக் பின் மர்வான் இவ்வாறு கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்களோ, மேலானவர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்கட குழந்தைகளை பாதுகாக்கணும். மஸ்ஜிதுடைய சொத்துகள் மிக பயங்கரமானது, அதை நாம் பாதுகாத்து மஸ்ஜிதை பாதுகாத்து மஸ்ஜிதை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் உண்டு சேர்ப்பானாக. ஏ அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோர்களது பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா உலக முஸ்லீம்களது பாவங்களையும் மன்னித்து நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக, நம் அனைவருக்கும் கபூலியத்தை நசீபாக்குவாயாக, நம் அனைவருக்கும் உனது வரக்கத்துடைய வாயில்களை திறந்து தருவாயாக. ரப்பே ரஹ்மானே, நாட்டு நிலைமையை சீராக்கி தந்திரையா அல்லாஹ், நாட்டில் பாதுகாப்பையும் ஒத்துமையையும் உண்டாக்கி தந்திரையா அல்லாஹ், மஸ்ஜிதுகளுடைய விடயங்களில் அமானிதமாக பக்குவமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து, நம் அனைவரது இறுதி நேரத்தையும் கலிமாவுடனும் ஈமானுடனும் உனது சந்தோஷத்துடன் மறுவாழ்க்கையை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியமான பிரிவுகளை, கடைசி தருணங்களை நம் அனைவருக்கும், நமது குடும்பங்களுக்கும் பேரருள் செய்வாயாக. வஆகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளமூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.